السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، نحمده ونستعينه ونستهديه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله. والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. فيا عباد الله، أوصيكم وإياي أولًا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فلا تطع المكذبين، لو تدهن فيدهنون، ولا تطع كل حلاف مهين، هماز مشاء بنميم، مناع للخير معتد أثيم، عتل بعد ذلك زنيم، أن كان ذا مال وبنين، إذا تتلى عليه آياتنا قال أساطير الأولين. صدق الله مولانا العظيم. சர்வ புகழும் அண்ட சராசரங்களை படைத்து மிகவும் கண்ணியமான சிருஷ்டியாக மனிதனையும் படைத்து அவனுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி காலத்திற்கு காலம் நபிமார்களையும் அனுப்பி எங்களையெல்லாம் அவனுடைய மார்க்கத்தை பின்துயரக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கியமைக்காக வல்ல அல்லாஹு தஆலா அவனை ரப்புல் ஆலமீனை நான் புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்காக யாரெல்லாம் தியாகங்களை செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாகும். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று இந்த புனிதமான மஸ்ஜிதிலே இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்து இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கே பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகம் எப்போது அல்லாஹு தஆலாவால் படைக்கப்பட்டு முதலாவது மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்களோ, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது படைக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்து இந்த மனித சமுதாயத்தின் எதிரிகளையும் அல்லாஹு தஆலா படைத்து விட்டான். ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எதிரியாக இருந்தான். எப்படியாவது அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக தன்னால் ஆன எல்லா வேலைகளையும் அவன் செய்து அதிலே வெற்றியும் அடைந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகம் எப்போது ஆரம்பித்ததோ அப்போதே நல்ல மனிதர்களுக்கு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. சத்தியம், உண்மை, தர்மம் என்பன கெட்ட மக்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. கெட்ட மக்கள், மோசமானவர்கள், அவர்களையும் அல்லாஹு தஆலா தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறான், சோதனைக்காக வேண்டி படைத்திருக்கிறான். நல்ல மக்களுடைய ஈமானை சோதிப்பதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களுக்கும் எதிரிகள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக ஃபிரௌன் செய்த அட்டூழியங்களை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளை செய்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே எரியப்படுவதற்கு காரணமாக அமைந்த நும்ரூத் எனப்படக்கூடிய ஆட்சியாளனுடைய கெடுபிடிகளையும் அவனுடைய பயங்கரமான நடவடிக்கைகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதுபோன்று காபிலுக்கு காபில் எதிரியாக இருந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபியின் அதுவன் ஷயாதீனல் இன்ஸ் வல் ஜின் யூஹி பஅதுஹும் இலா பஅதின் ஜுக்ருஃபல் கௌலி குரூரா. நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஷைத்தானிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் எதிரிகளை ஆக்கியிருக்கிறோம். ஷைத்தானிலிருந்தும் ஷைத்தான்களிலிருந்தும் மனித சமுதாயத்திலிருந்தும் ஒவ்வொரு நபிக்கும் எதிரிகள் இந்த உலகத்திலே ஏற்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே யூஹி பஅதுஹும் இலா பஅதின் ஜுஹுருஃபல் கௌல், அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கவர்ச்சிகரமான வார்த்தைகளாக இருக்கின்றன. ஒருவர் இன்னொருவருக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் மிகவும் கவர்ச்சியான ஆனாலும் பொய்யான வார்த்தைகளாக இருக்கின்றன. உமது இரட்சகன் நாடியிருந்தால் அவர்கள் இப்படி செய்திருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதனுடைய அர்த்தம் என்ன சகோதரர்களே, பெரியார்களே? உலகத்திலே நல்லவர்களை படைத்தது போன்றே அல்லாஹு தஆலா கெட்டவர்களையும் படைத்திருக்கிறான், மோசமானவர்களையும் படைத்திருக்கிறான். அது அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம். இந்த உலகம் என்பது சுவர்க்கம் அல்ல, இந்த உலகம் என்பது ஒரு சோதனை கூடம். இந்த உலகத்திலே எதிரிகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை பார்ப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த எதிரிகளை உலகத்திலே படைக்கிறான். அது நபிமார்களை கூட விட்டு வைக்கவில்லை, அவர்களுக்கு கூட அப்படியான எதிரிகளை அவன் அமைத்திருக்கிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், அஃப ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னத வலம்மா யாதிக்கும் மதலுல் லதீன கலவு மின் கப்லிக்கும், நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்று நினைக்கின்றீர்களா? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களுக்கு ஏற்பட்டது போன்ற துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நோவினைகளும் உங்களுக்கும் ஏற்படாமல் நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்று நினைக்கின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். அதனுடைய அர்த்தம் பொருள் என்ன, அதனுடைய கருத்து என்ன? நாங்கள் சுவர்க்கத்திலே நுழைய வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரு விலையை கொடுக்க வேண்டும், அதற்கு ஒரு வகையான நிபந்தனை இருக்கிறது. இலகுவாக சொகுசாக உலகத்திலே வாழ்ந்துவிட்டு சுவர்க்கத்துக்கு போக முடியாது. உலகத்திலே இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற சந்தர்ப்பத்திலே தவிர்க்க முடியாமல் எதிரிகள் உருவாகுவார்கள், அவர்கள் ஏசுவார்கள், அவர்கள் கொலை செய்வார்கள், எங்களை நாடுகளை விட்டும் கடத்துவார்கள், எங்கள் மீது அபாண்டம் சுமத்துவார்கள், நாங்கள் செய்யாத வேலைகளை எல்லாம் செய்ததாக சொல்லுவார்கள், எங்களை நிம்மதியாக வாழவிட மாட்டார்கள். அப்படியான ஒரு சூழல் உங்களுக்கு கட்டாயம் உருவாக வேண்டும், உருவாகும். அப்படி உருவாகாமல் நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைய முடியுமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே, அது உலக நாடுகளிலாக இருந்தால் என்ன, நாம் வாழக்கூடிய நாட்டிலாக இருந்தால் என்ன, முஸ்லீம்கள் நிம்மதியை இழந்து வாழ்கிறார்கள், அது எந்த சந்தேகமும் கிடையாது. திரும்புகின்ற பக்கங்களிலெல்லாம் முஸ்லீம்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய மார்க்கம் விமர்சிக்கப்படுகிறது, அவர்களுடைய மார்க்கம் இந்த உலகத்துக்கு பொருத்தமில்லை என்று எதிரிகள் பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களுடைய சட்டங்கள் காட்டு மிராண்டித்தனமான சட்டங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஹிஜாப் என்பது பெண்கள் மீதான அடிமைத்தனம் என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தன்னுடைய மார்க்கத்தை வாளினாலும் ஆயுதங்களினாலும் தான் பரப்பினார்கள் என்று அபாண்டமான ஒரு சொல்லை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்டர்நெட்டை துறந்தால், பத்திரிகைகளை எடுத்தால், தொலைக்காட்சிகளை துறந்தால், அங்கிருக்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு காலத்திலே இஸ்லாத்துக்கு எதிரான விமர்சனம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து போகும். ஒரு சல்மான் ருஷ்டியை, ஒரு தஸ்லீமா நஸ்ரினை நாங்கள் 2 அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு தடவை தான் உலகத்திலே சந்தித்தோம். சகோதரர்களே, அவர்கள் இஸ்லாத்தை விமர்சித்தார்கள், எதிரிகளுடைய கையாட்களாக மாறியிருந்தார்கள். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த காலப்பிரிவிலே வருஷத்துக்கு ஒரு நிகழ்வல்ல, மாதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு கிழமைக்கு ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி அல்ல, ஒரு நாளைக்கு 2-3 நிகழ்ச்சிகள் இஸ்லாத்துக்கு எதிராக நாம் வாழக்கூடிய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. மிகவும் பயங்கரமான ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு பத்திரிகையில் மாத்திரம், இந்த நாட்டிலே வருகின்ற ஒரு பத்திரிகையில் ஆக குறைந்தது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இஸ்லாத்தை கடுமையாக சாடி முஸ்லிம்களை விமர்சித்து முஸ்லிம்களுடைய கடைகளுக்கு வியாபாரத்திற்கு போக வேண்டாம் என்று சொல்லி ஹலால் சர்டிபிகேட் என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற மிக பயங்கரமான ஒரு ஒரு சர்டிபிகேட் என்று காட்டக்கூடிய வகையிலான கட்டுரைகள் ஆக்கங்கள் அதே போன்று உரையாடல்கள் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்குள் ஒரு வகையான பயம் ஏற்படுகிறது, ஒரு வகையான அச்சம் ஏற்படுகிறது. தொடர்ந்தும் இந்த நாட்டிலே இவர்கள் எங்களை இருக்க விட மாட்டார்களோ என்ற ஒரு பயம் எல்லோரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கிணற்று தவளைகள் போன்று இருக்கக்கூடாது. பாலைவனத்திலே வேகமாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற தீக்கோழி தன்னுடைய எதிரிகளிடமிருந்து தனது உடம்பை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மணல்களுக்குள் தனது தலையை புகுத்திவிட்டு முழு உடம்பையும் வெளியே வைத்துக் கொண்டு சொல்லுமாம், இப்போது என்னுடைய உடம்பு முழுக்கவும் மறைந்து விட்டது, என்னுடைய எதிரிகள் என்னை தாக்க முடியாது என்று சொல்லுமாம். அப்படியான ஒரு நிலையில் முஸ்லிம்களாகிய எங்களில் பெரும்பாலானவர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களை சூழ என்ன நடக்கிறது என்று நாங்கள் பார்ப்பதற்கு நாங்கள் பத்திரிகைகளை வாசிக்க வேண்டும். தொலைக்காட்சியிலே எங்களுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் போல இடம்பெறுகின்ற அந்த உரையாடல்களை நாங்கள் கட்டாயம் செவிமடுக்க வேண்டியிருக்கிறது, பார்க்க வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு எதிராக எத்தனையோ வெப்சைட்டுகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எதிராக பேஸ்புக்கிலும் இமெயிலிலும் மற்றும் நாங்கள் ட்விட்டரிலும் கூட எங்களுக்கு எதிராக பெரியதொரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களாகிய நாம் கடுமையாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக பாதுகாப்பான், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முதலிலே எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் துஆ, தவக்குல். அல்லாஹு தஆலாவின் மீது நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும். ஆனால் பொறுப்பு சாட்டிவிட்டு துஆவோடு மாத்திரம் நாங்கள் இருந்துவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய தவறை செய்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒரு யுத்தத்தை எதிரிகள் தொடுத்திருந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் படிக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இரண்டு வகையான யுத்தங்களை எதிரிகள் தொடுத்தார்கள். முதலாவது யுத்தம் சகோதரர்களே ஆயுதங்களால், அம்புகளாலும் வில்லுகளாலும் அதே போன்று வாள்களாலும் குதிரைகளாலும் செய்யப்பட்ட ஒரு யுத்தம் இருந்தது. அது கண்ணுக்கு தெளிப்படக்கூடிய ஒரு யுத்தமாக இருந்தது. இன்னொரு வகையான யுத்தம் அவர்களுக்கு எதிராக சிந்தனா ரீதியாக, இன்டலெக்சுவல் வோ என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்களே, கருத்து ரீதியாக அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட யுத்தம். அவர்கள் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள், சமூகத்தை பிரிக்கிறார் என்று சொன்னார்கள். அவர்களுடைய அருமை மனைவி ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி படுதூறு சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராக ஹஜா எனப்படக்கூடிய வசை கவி பாடினார்கள். அது மாத்திரமல்ல, ரோமம் பாரசீகம் போன்ற நாடுகளிலிருந்து அவர்கள் பாடகிகளையும் கட்டுக்கதைகளையும் சொல்லக்கூடிய பெண்களை அழைத்து வந்து அந்த நலரிபுல் ஹாரிஸ் எனப்படக்கூடிய அந்த காபிர் மக்காவிலே அந்த பெண்களுக்கு உணவையும் உடுப்பையும் குடிக்கவும் கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக வசை கவி பாடும்படி அவன் கட்டளையிட்டான். அவன் சொன்னான், குறைஷி காதர்களுக்கு மத்தியிலே இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுக்கின்ற இந்த தொழுகையையும் இந்த ஜிஹாதையும் இந்த நோன்பையும் விட இந்த பெண் பாடுகின்ற பாட்டு எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாருங்கள் என்று அவன் அந்த குறைஷி காதர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து திசை திருப்புவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டான். கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டார்கள். குர்ஆனிலிருந்து திசை திருப்புவதற்காக அவர்கள் அப்படியான அசாத்தீருன் அவ்வலீன் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆரம்ப காலத்து மக்களுடைய கட்டுக்கதைகளை எல்லாம் அவர்கள் கொண்டு வந்து முஸ்லிம்கள் லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன் வல் கௌஃபீஹி, இந்த குர்ஆனை நீங்கள் செவிமடுக்க வேண்டாம், அதிலே பாராமுகமாக இருங்கள் என்று அந்த காபிர்கள் அந்த காபிர் சமூகத்தை பார்த்து சொன்னார்கள். இதெல்லாம் சிந்தனா ரீதியான யுத்தம். கருத்து ரீதியான யுத்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்கள் விட்டுவிட்டு ஓடிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்பட்ட யுத்தம். காவிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி செய்யப்பட்ட யுத்தம். அது மாத்திரமல்ல, இஸ்லாத்தின் வளர்ச்சி கண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக அவர்கள் செய்து கொண்ட வேலைகள். இப்படியான சந்தர்ப்பங்களிலே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எப்படியான வாசகங்களை இறக்கி வைத்தான் என்பதுதான் எங்களுடைய சிந்தனைக்குரிய விஷயம். சகோதரர்களே, அவர்கள் வசைக்கவி பாடிக்கொண்டு போகட்டும், அவர்கள் கட்டுக்கதைகளை எல்லாம் சமூகத்திலே பரப்பிக்கொண்டு போகட்டும், அவர்கள் ரசூலுல்லாஹி பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வேண்டிய மாதிரி அவர்கள் பேசிக் கொண்டு போகட்டும் என்று விட்டு விட்டானா? இல்லை, அவர்கள் எழுப்பிய ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் அல்லாஹு தஆலா பதில் கொடுத்தது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சந்தர்ப்பத்திலே தன்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்தார்கள். காபிர்கள் பகுடியாக குத்துக்கதையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோட்பாடுகளை விமர்சித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், உக்கி மண்ணாகி போனதற்கு பின்னாலும் கூட நாங்கள் மீண்டும் இந்த உலகத்திலே விசாரணைக்காக வேண்டி எழுப்பப்படுவோமா? இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது, இதனை எப்படி புத்தி உள்ள மனிதன் நம்ப முடியும்? யார்தான் மௌத்தானவர்கள் எழும்பி வந்து இதனை சொன்னார்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா பதிலளிக்காமல் இருக்கவில்லை, அழகாக பதில் சொன்னான். கருத்தை கருத்தால் வென்றான். அவன் சொன்னான், நீங்கள் இறந்த பூமியை பார்க்கின்றீர்களே, அந்த சந்தர்ப்பத்திலே அங்கிருக்கின்ற அந்த இறந்த பூமியின் மீது மழையை நாங்கள் பொழியை செய்கின்றோம், அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பூமி செழித்து வளரக்கூடிய தாவரங்களை கொண்டதாக மாறுகிறது, அப்படிப்பட்ட இறந்த பூமியை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி உள்ள அல்லாஹு தஆலாவுக்கு நீங்கள் எல்லாம் மௌத்தாகி போனதற்கு பின்னால் உங்களை எல்லாம் மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு அவனுக்கு முடியாதா என்று சூரத்துல் யாசீனிலே கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், கேள்வி எழுப்புகின்றான், வாதிக்கின்றான், தர்க்கம் செய்கின்றான். அவர்கள் எதனையும் பேசிவிட்டு போகட்டும் என்று அல்லாஹு தஆலா இருக்கவில்லை. இவ்வளவு அழகான தர்க்கம் என்று பாருங்கள். மேலும் ஒரு இடத்திலே அல்லாஹு தஆலா ஒரு தர்க்கமாக சொல்லுகின்றான், நீங்கள் எல்லோரும் நீங்கள் இறந்ததற்கு பின்னால் மீண்டும் எழுப்ப முடியாது என்று எங்களுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகிறீர்களே. ஆம், உங்களை முதலாவது படைத்த அல்லாஹு தஆலாவுக்கு மீண்டும் உங்களை மரணிக்க செய்ததற்கு பின்னால் மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாதா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றான். வாதத்துக்கு பிரதிவாதம் அங்கு குதர்க்கம் அல்ல, அறிவோடு அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அந்த மக்களுடைய மனச்சாட்சியை தொட்டு பேசுகின்றான். மேலும் அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், இந்த வானங்கள் பூமி எவ்வளவு பெரிய படைப்பு, அவ்வளவு பெரிய படைப்பை படைத்த, பிரம்மாண்டமான படைப்பை படைத்த அல்லாஹு தஆலாவுக்கு உங்களை எல்லாம் மீள எழுப்புவது என்பது கஷ்டமான காரியம் அல்லையே என்று அல்லாஹு தஆலா அவர்களுடைய சிந்தனையோடு பேசுகின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, அப்படித்தான் நாங்களும் பேச வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலா முன்மாதிரியை குர்ஆனிலே தருகின்றான். சிந்தனையை சிந்தனையால் வெல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றான். ஆயுதத்தால் வெல்லுவதல்ல, அக்கிரமத்தால் வெல்லுவதல்ல, வன்முறைகளால் வெல்லுவது அல்ல, எங்களை நோக்கி பேசக்கூடியவர்களுக்கு நாங்களும் கடுமையான வார்த்தைகளால் பேசுவது அல்ல, அறிவோடு பேச வேண்டும், இஸ்லாமிய சட்டம் எவ்வளவு நியாயமானது என்று நிறுவ வேண்டும், ஹிஜாப் என்பது எவ்வளவு தூரம் ஒரு பெண்ணுக்கு மரியாதையை தரக்கூடிய உடுப்பு என்று நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய காவிர்கள் எல்லோரும் வசை கவி பாடிய சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் மூடி இருக்கவில்லை. ஹஸான் பின் சாபித் எனப்படக்கூடிய ஒரு முஸ்லிமை, மிக சிறந்த ஒரு கவிஞனை தனக்கு சார்பாக கவிதை பாடுவதற்காக வேண்டி நியமித்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆனை அவர்கள் எதிர்த்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே குர்ஆனை வைத்து ஜிஹாது செய்யுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா, நபியே, நீங்கள் குர்ஆனை பிரயோகித்து அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஜிஹாதை செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். எவ்வளவு தூரம் அங்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். காபிர்கள் எங்களை பற்றி குறை சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே, அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் சூரத்துல் கலமிலே 8-15 வரையுள்ள வசனங்களிலே வழிகாட்டுகிறது. உங்களுக்கு தெரியும், வலீத் இப்னு முகீரா எனப்படக்கூடிய மிகப்பெரிய காபிர், அவன் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சித்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியக்காரன் என்று சொன்னான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதை சொல்லி காட்டுகின்றான். பைத்தியக்காரன் என்று சொல்லக்கூடிய அந்த வலீது பின் முகைரா நல்லவனா இல்லை, அவன் எவ்வளவு மோசமானவன் என்று 8-15 வரை உள்ள வசனங்களிலே அல்லாஹு தஆலா தோலுரித்து காட்டுகின்றான். விமர்சிக்கக்கூடிய மனிதன் எவ்வளவு மோசமான பண்புகளை கொண்டவன் என்று அழகாக சொல்லி காட்டுகின்றான். அது தர்க்கத்திலே ஒரு முறை. எங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்களா என்று சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய, ஹிஜாபை விமர்சிக்கக்கூடிய, இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடிய, இஸ்லாமிய சட்டங்களை எல்லாம் காலத்துக்கு ஒவ்வாத காட்டுமிராண்டி சட்டங்கள் என்று சொல்லுகிறார்களே, நாம் திருப்பி கேட்க வேண்டும் அவர்களிடத்திலே, இந்த நாட்டிலே இஸ்லாமிய சட்டங்கள் இருந்தால் மாத்திரம்தான் இந்த குற்ற செயல்களை ஒழிக்க முடியும் என்பதை நாங்கள் நிறுவ வேண்டும். சகோதரர்களே, இந்த நாட்டை பொறுத்தவரையில் இருக்கின்ற குற்ற செயல்களை பட்டியல் போட்டு நாங்கள் காட்ட வேண்டும். நீங்கள் இஸ்லாமிய சட்டத்தை விமர்சிக்கிறீர்கள், இஸ்லாமிய குடும்ப அமைப்பு சரியில்லை என்று சொல்கிறீர்களே, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்ப அமைப்பு நல்ல முறையில் இருக்கிறதா என்ற கேள்வி கேட்க வேண்டும். ஒரு நாளைக்கு இந்த நாட்டில் மட்டும் சட்ட ரீதியற்ற முறையிலே சுமார் 700 மேற்பட்ட கரிச்சிதைவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், பாடசாலை மாணவிகள் கூட அதிலிருந்து விதிவிலக்கில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் சொல்ல வேண்டும் சகோதரர்களே, நாங்கள் தர்க்கம் புரிய வேண்டும், இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று கேட்க வேண்டும். ஒரு கணவன் தனது மனைவியை, தனது 3 பாலகனை கழுத்தை நெரித்து கொள்ளுகிறான் என்றால் அதற்கான காரணம் என்ன? இந்த நாட்டை பொறுத்தவரையிலே மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற மார்க்க உணர்வு இல்லாமல் போய்விட்டது, ஒழுக்க விழுமியங்கள் இல்லாமல் போய்விட்டன, சட்டங்கள் கடுமையாக இல்லை என்ற காரணத்தினால் தான் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன, படுகொலைகள் அதிகரித்துக் கொண்டே போகின்றன என்று அறிவுபூர்வமாக நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. சகோதரர்களே, அவர்கள் எங்களுக்கு எதிராக வெப்தளங்களை ஆரம்பித்தால், எங்களுக்கு எதிராக அவர்கள் மோசமான புத்தகங்களை எழுதினால், இஸ்லாத்தின் சிறப்பு பண்புகளை எடுத்து கூறக்கூடிய வகையிலான வெப்சைட்டுகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், புத்தகங்களை நாங்கள் எழுத வேண்டும், அவர்களை அழைத்து நாங்கள் அழகான முறையிலே தர்க்கம் செய்ய வேண்டும், கலந்துரையாடல்களிலே ஈடுபட வேண்டும். வலா துஜாதிலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதி ஹி அஹ்சன். அல்லாஹ் தஆலா அழகாக வழிகாட்டுகின்றான். நீங்கள் இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருக்கின்ற இந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன செய்ய வேண்டும்? வாளேந்தி போராட வேண்டும் என்று சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? அவர்களோடு நீங்கள் தர்க்கம் செய்யுங்கள், அவர்களோடு ஒரு டயலாக்கிலே நீங்கள் சம்பந்தப்படுங்கள். அந்த டயலாக் எப்படி இருக்க வேண்டும்? பில்லத்தி ஹி அஹ்சன், மிகவும் அழகான முறையிலே அந்த டயலாக் இருக்க வேண்டும், கருத்து பரிமாறல் இருக்க வேண்டும். ஜாதல யுஜாதிலு என்றால் அரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும், அது ஒன் வே கம்யூனிகேஷன் அல்ல. நாம் மாத்திரம் பேசிக் கொண்டிருப்பது, அவர்கள் வாய்மூடி இருப்பது என்பது அல்ல சகோதரர்களே. அவர்களும் பேச வேண்டும், அவர்களுடைய மனதிலே இருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் உள்வாங்க வேண்டும். அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தை பற்றி அவர்களுடைய தப்பபிப்பிராயங்கள் எவை என்று நாங்கள் கேட்க வேண்டும், செவிமடுப்ப பழக வேண்டும், லிசன் பண்ண பழக வேண்டும். நாங்கள் மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் எதனையும் பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். வலா துஜாதிலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதி ஹி அஹ்சன் வஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்சன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அல்லாஹ் அழகாக சூரத்து நஹ்லிலே சொல்லி காட்டுகின்றான், காபிர்களோடு நீங்கள் உரையாடுங்கள், நீங்கள் கலந்து பேசுங்கள். கலந்து பேசுகின்ற பொழுது அலா பசீரத்தின், நல்ல அறிவு வேண்டும், நல்ல தெளிவு வேண்டும். அவர்கள் எதனை சர்ச்சையாக கொண்டிருக்கிறார்கள், எவற்றையெல்லாம் எங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளாக கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்திருப்பது மாத்திரமல்ல, அவற்றுக்கான சரியான பதிலடிகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் வெட்கி தலை குனிய வேண்டும். காரணம், இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்துக்கு நாங்கள் இன்னும் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. நாங்கள் எங்களுக்குள் மாத்திரம்தான் உபன்யாசங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய தவறு. நாங்கள் வரலாற்றிலே நெடுகவும் விட்ட தவறினுடைய விளைவை இப்போது அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்களுடைய சட்டம், முஸ்லீம்களுடைய தனியார் சட்டம், கிரிமினல் லோ அல்லது பீனல் கோட் என்று சொல்லுவார்களே, இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் அத்தஷரீஉல் ஜினாய் என்று சொல்வோம், அல்லது முஸ்லீம்களுடைய பர்சனல் லோ என்று சொல்லுவோமே தனியார் சட்டம், இவற்றை பற்றிய தெளிவை இந்த நாட்டுக்கு கொடுக்காததனால் தான் சவுதி அரேபியாவிலே ஒரு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தவர்கள் கிளர்ந்தெழுந்தார்கள், கடுமையாக விமர்சித்தார்கள். நாங்கள் கவலைப்பட வேண்டும். அண்மையிலே இந்த நாட்டை சேர்ந்த ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சட்டத்தரணி முஸ்லிம் சட்டத்தை பற்றி முஸ்லிம் நீதியே என்ற ஒரு புத்தகத்தையே எழுதி வெளியிட்டார் என்றால் நாங்கள் வெட்கப்பட வேண்டும். நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரை கொண்டு செய்திருக்கிறான் என்று நாங்கள் இந்த இடத்திலே கவலைப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றானே, நீங்கள் இந்த வேலையை செய்ய தவறிவிட்டால் யஸ்தபதில் கௌமன் கைரக்கும், உங்கள் அல்லாத ஒரு சமூகத்தை உங்களுக்கு பதிலாக உலகத்திலே கொண்டு வருவான் என்று சொன்னானே. இன்று முஸ்லிம்கள் அந்த வேலையை செய்ய தவறியதன் காரணமாக இஸ்லாத்துக்கு வந்திருப்பவர்கள் மேற்கத்திய நாடுகளிலும் இந்த நாட்டிலும் இஸ்லாத்துக்கு வந்திருப்பவர்கள் இஸ்லாத்தை பாதுகாத்து எழுதி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சென்று எப்படி பேச இருக்கிறோம், என்ன பதிலை கொடுக்க இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் என்றால் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், இஸ்லாம் என்றால் பெண்களுக்கு அடிமை தலையை விதிக்கின்ற மார்க்கம், இஸ்லாம் என்றால் கொடூரமானவர்களுடைய மார்க்கம் என்றெல்லாம் அவர்கள் வாய்களியை கத்திக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் மௌனமாக இருந்தால் அல்லாஹு தஆலா பார்த்துக் கொள்ளட்டும் என்று இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவத்தை, அவர்களுடைய பிரசார முறையை, அவர்களுடைய அணுகுமுறையை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ளவில்லை என்பது அர்த்தமாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அடிக்கடி நாம் சிந்திக்க வேண்டும், எமது சரியான இந்த இஸ்லாமிய பணியிலே நாங்கள் ஈடுபடுகின்றோமா? நாம் ஆங்கிலம் படிக்க வேண்டும், நாங்கள் சிங்களம் படிக்க வேண்டும், எங்களுக்கு எதிராக வருகின்ற கட்டுரைகளை, எங்களுக்கு எதிராக வருகின்ற ஆக்கங்களை நாங்கள் அன்றாடம் நோட்டமிட வேண்டும். அவர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுவது, ஆயுதம் தூக்குவது என்பதெல்லாம் மடத்தனமான விஷயங்களாக இருக்கிறது. காரணம் சகோதரர்களே, அண்மை காலங்களிலே முஸ்லிம்களுடைய கடைகளை தாக்குகிறார்கள், பள்ளிவாயல்களை தாக்குகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நாமும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு அதற்கு பதிலாக தாக்குவது என்பது மிக பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். காரணம் பல காரணங்கள் இருந்தாலும் அதற்கு முக்கியமான முதலாவது காரணம், நாம் இந்த நாட்டிலே சிறுபான்மையினராக பலகீனர்களாக வாழ்கிறோம். அவர்களை பகைத்துக் கொண்டு நாங்கள் இந்த நாட்டிலே வாழ முடியாது. காரணம், வியாபாரங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்குத்தான் 100க்கு 90 விதமான வியாபாரத்தை செய்கிறோம். அவர்களை பகைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் எங்களோடு அன்பாக இருப்பார்களா? அவர்களுடைய பகையை சம்பாதிப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க கூடாது. நாங்கள் ஒரு இனக்கலவரம் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம், எங்களுடைய பலரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அங்கிருக்கின்ற வைத்தியர்கள் எல்லோரும் முஸ்லீம்களா? அங்கிருக்கின்ற நர்ஸுகள் எல்லாம் முஸ்லீம்களா? அங்கிருக்கின்ற உதவியாளர்கள் முஸ்லீம்களா? ஆம்புலன்ஸ் வண்டியை ஓட்டுபவர்கள் முஸ்லீம்களா? இல்லை. அவர்களை பகைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் எங்களுக்கு சிகிச்சை செய்வார்களா அல்லது எங்களை கொலை செய்வார்களா என்று சிந்திக்க வேண்டும். பகையை இலேசாக தேடிக்கொள்ளலாம், பொறுமையாக இருப்போம். அல்லாஹு தஆலா அதனை நிச்சயமாக அப்படியான கட்டங்களிலே எங்களுக்கு உதவி செய்வான். நாங்கள் போலீசுக்கு சென்றாலும், நீதிமன்றத்துக்கு சென்றாலும், ஏன் பாராளுமன்றத்துக்கு தான் சென்றாலும் அங்கிருப்பவர்கள் எல்லோரும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுடைய ஆத்திரத்தை தூண்டும் வகையிலே நாங்கள் பேசவும் கூடாது, நாங்கள் எழுதவும் கூடாது, நாங்கள் நடந்து கொள்ளவும் கூடாது. பொறுமை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம். எனவே சகோதரர்களே, முதலாவது செய்ய வேண்டிய வேலை இந்த சமுதாயத்தை, பெரும்பான்மை சமுதாயத்தை இஸ்லாத்தை பற்றி அறிவை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மதரசாக்கள் செய்ய வேண்டும், மீடியாக்காரர்கள் செய்ய வேண்டும், உலமாக்கள் செய்ய வேண்டும், பணக்காரர்கள் செய்ய வேண்டும். எமக்கென்று தனியான மீடியாக்களை நாங்கள் இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டும். எப்போதும் சாத்வீக போராட்டம், அமைதியான போராட்டம் தான் தேவையே தவிர வீர வசனங்களை மொழிந்து இந்த சமுதாயத்தை ஆயுதம் தூக்க செய்வதற்கு முயற்சி செய்வது என்பது பயங்கரமான விளைவுகளை உருவாக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே நேரம் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். எங்களுடைய பக்கத்து தவறுகள் எவை என்று நாங்கள் சிந்திக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எங்களை பார்க்கின்ற பொழுது இவர்களுடைய மார்க்கத்துக்கு தானே போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களுடைய அகலாக்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல்களிலே பாதையிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது எங்களுடைய அநேகமானவர்கள் த்ரீவீல் டிரைவர்ஸ்களாக இருக்கிறார்கள், அங்காடி வியாபாரிகளாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு நாங்கள் மிகவும் அன்பாக சொல்கின்றோம், பணிவாக சொல்லுகின்றோம், உங்களுடைய வார்த்தையிலே நடத்தையிலே இஸ்லாம் வேண்டும். இப்போது இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை, ஆனால் இருக்கின்ற நிலையை விடவும் நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். வியாபாரம் செய்கின்ற பொழுது கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது, விட்டுக் கொடுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலே எமக்கு மத்தியிலே கலவரத்தை தூண்டலாம் என்று அவர்கள் சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பை கொடுத்து விடக் கூடாது. பாதையிலே நடந்து செல்கின்ற பொழுதும், எமது வாகனங்களை நிறுத்துகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்க வேண்டும். நான் வாழ்வது ஒரு சிறுபான்மை நாட்டிலே, பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியிலே படு பயங்கரமாக துவேஷம் தூண்டப்படுகிறது. சகோதரர்களே, இந்த இடத்தில் எல்லாவற்றையும் பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடையாது. அந்த அளவு தூரம் பயங்கரமாக துவேஷம் தூண்டப்படுகிறது. மிக இக்கட்டான கட்டத்தை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே புத்தியை பாதிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். நாம் எமது அகலாத்துகளை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு நாளும் நாங்கள் வன்முறையோடு நடந்து கொள்ளக் கூடாது, கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்க கூடாது. அளவுக்கு மிச்சமாக எங்களுடைய திருமண வைபவங்களையும் எங்களுடைய நிகழ்ச்சிகளையும் மற்றவர்களுடைய கண்களை குத்தும்படி நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. நாங்கள் வீடு கட்டுகின்ற பொழுதும், ஆடை அணிகின்ற பொழுதும், எங்களுடைய நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற பொழுதும் கட்டாயமாக பல தடவை யோசிக்க வேண்டும். நான் செய்வது சரியா, இது எனது சமுதாயத்தை பாதிக்குமா என்றெல்லாம் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. நாங்கள் சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே யா அல்லாஹ், உன்னிடத்திலே எங்களுடைய கரங்களை ஏந்தி நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக, எங்களுடைய இபாதத்துக்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய வணக்க ஸ்தலங்களை பாதுகாப்பாயாக, எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை தருவாயாக, எங்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவத்தை எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய எதிரிகள் எங்களுக்கு எதிராக சூட்டி இருக்கின்ற இந்த நாமங்களையும், எங்களுக்கு எதிராக கிளப்பி இருக்கின்ற இந்த சர்ச்சைகளையும் நீ முறியடிப்பாயாக. அவர்களுடைய உள்ளங்களிலே எங்களை பற்றிய அன்பையும் இரக்கத்தையும் நீ விதைத்து விடுவாயாக. எங்களுக்கு மத்தியிலே சாந்தியை சமாதானத்தை நீ உருவாக்கி விடுவாயாக. சிறுபான்மை நாட்டிலே எப்படி வாழ வேண்டும் என்று உன்னுடைய தூதர் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ அப்படி வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை என் அனைவருக்கும் தந்துருவாயாக. யா அல்லாஹ், நீயே எங்களுடைய காவலனாக இருக்கிறாய், நீயே பாதுகாக்க வேண்டும். நீ ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றாய். யா அல்லாஹ், இந்த புனிதம் எங்களுடைய கரங்களை நீ திருப்பி அனுப்பிவிடாதே. நீ ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய். எங்களுடைய அனைத்து பலஹீனங்களையும் இல்லாமல் செய்து பலசாலிகளாக மாற்றுவாயாக. மற்றவர்களுக்கு முன்மாதிரியானவர்களாக வாழ செய்வாயாக. சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகள் அனைத்தையும் நீ முறியடிப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures visit slhub.com.